SBS தமிழ்.
வாக்களிக்கும் தகமையுள்ள சுமார் 16.5 மில்லியன் ஆஸ்திரேலியர்கள் இன்னும் 10 நாட்களில் தேர்தலில் வாக்களிக்கப் போகிறார்கள். 151 ஆசனங்களை கொண்ட ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் 76 ஆசனங்களை கொண்ட செனட் சபையில் 40 உறுப்பினர்களுக்குமான இந்த தேர்தலில் வாக்காளர்கள் தமது தெரிவுகளை இலகுவாக செய்வதற்காக எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு ஆஸ்திரேலிய தேர்தல் சிறப்பு தொடரை வழங்குகிறது. ஒவ்வொரு வாக்காளரும் எடுக்கும் முடிவு அவரவர் விருப்பத்திற்கு அமைய இருக்கும் என்றாலும், பொதுவாக எந்த வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது என்ற முடிவு எடுப்பதற்கு உதவும் வகையில் இந்த தேர்தலில் போட்டியிடும் பல்வேறு கட்சிகளின் கொள்கைகள் பொருளாதாரம், குடிவரவு, கல்வி, சுகாதாரம், மக்கள் நல சேவைகள், ஊதியமும் வாழ்க்கை செலவும், சுற்றுச்சூழல், எரிசக்தி மற்றும் தேசிய பாதுகாப்பு என்ற பல்வேறு தலைப்புகளில் நாம் எடுத்து வருகிறோம். இந்த தொடரின் முதல் நிகழ்ச்சியான இன்று நாம் பொருளாதாரம் குறித்து கட்சிகளின் கொள்கைகள், திட்டங்கள், எதிர்கால பார்வை என்ன என்று பார்க்க இருக்கிறோம். இந்த வருடம் அரசு முன்வைத்த நிதிநிலை அறிக்கையில் ஆஸ்திரேலியாவின் முன்னர் எப்போதையும் விட நாட்டின் பொருளாதாரம் திடமாக உள்ளது என்றும், கடந்த 12 வருடங்களில் முதல் தடவையாக 7.1 பில்லியன் டாலர் உபரி நிலையில் உள்ளது என்றும், அந்த நிலை வருடத்திற்கு 1% அதிகரித்து கொண்டிருக்கும் என்றும் அறிவித்தது. ஆஸ்திரேலிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப லிபரல் கூட்டணிதான் மிக பொருத்தமானது என்ற செய்தியுடன் லிபரல் கட்சி வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அவர்களில் ஒருவர் பெனலாங் தொகுதி வேட்பாளர் ஜான் அலெக்சாண்டர். லேபர் கட்சி ஆட்சியிலிருந்த போதெல்லாம் ஆஸ்திரேலிய நிதிநிலையில் பற்றாக்குறை ஏற்பட்டது என்றும், அதனை லிபரல் கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னர்தான் மாற்றி அமைத்ததாக ஜான் அலெக்சாண்டர் எம்மிடம் கூறினார்.
Look at history. When Labor left office in 1996, record debt over $90 billion. When they left office in 2013, way over $200 billion of debt and structured spending that would force the debt to go even larger. We have very responsibly turned the economy around while maintaining increased spending on education and health in particular. And we are now going into surplus. So don't look at what the politicians might say they're going to do. Look at the facts. Look at what has happened and then decide.
ஆனால் இப்பொழுதும் ஆஸ்திரேலிய நிதிநிலையில் பற்றாக்குறை இருக்கிறதென்றும், அடுத்த வருடம்தான் அது உபரி நிலைக்கு வரும் என்பதை பிரதமர் ஸ்காட் மாரிசன் ABC-இன் 7:30 ரிப்போர்ட் என்ற நிகழ்ச்சியில் ஒப்புக்கொண்டுள்ளார்.
The budget for 2019-20 will be in surplus, yeah, but the budget you hand down each year is for the following year, and the 2019-20 budget will be in surplus. Yeah. The accounts, as right now, are still in deficit, and next year they go into surplus, and it's taken us 12 years to get there.
ஆஸ்திரேலிய பொருளாதாரத்தின் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகளில் ஒன்று ஆஸ்திரேலிய மத்திய வங்கி நிர்ணயிக்கும் கேஷ் ரேட் என்ற பணமாற்ற வட்டி வீதம். ஆஸ்திரேலிய மத்திய வங்கி நேற்று கூடிய போது பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மந்த நிலையை மாற்றி வளர்ச்சிக்கு உந்துதலாக அமைய வட்டி வீதம் குறைக்கப்படும் என ஆய்வாளர்கள் கூறியிருந்த போதிலும், கேஷ் ரேட்டில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் 1.5% இருக்கும் என்று அறிவித்தது. பொருளாதாரம் பற்றிய கண்ணோட்டம் நியாயமானதாகவே உள்ளது என்று அதன் அறிக்கையில் கூறியுள்ளது. லிபரல் கட்சி சொல்வது போல், லேபர் கட்சி ஆட்சியிலிருந்த போதுதான் நிதிநிலையில் பற்றாக்குறை மிக மோசமான தொகைக்கு சென்றது என்று சொல்வதற்கில்லை. லிபரல் கூட்டணி ஆட்சி காலத்தில் அதைவிட மோசமான நிலைக்கு சென்றுதான் மீண்டும் உபரி நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் லேபர் கட்சி முன்வைத்துள்ள கொள்கைகளை நடைமுறைப்படுத்த தேவையான நிதி எங்கிருந்து வருகிறது என்பது தமக்கு தெளிவாக தெரிகிறது என்று எம்மிடம் கூறினார் பரமட்டா தொகுதி வேட்பாளர் ஜூலி ஓவன்ஸ்.
We actually have well-costed policies. They are all well and truly covered.
முதலீடு செய்பவர்கள் பெறும் ஈவுத் தொகைக்கான வரியை மீள் அறிமுகப்படுத்துவதன் மூலம், அதாவது ஃப்ராங்கிங் கிரெடிட் நிறுத்தப்படுவதன் மூலம், நெகட்டிவ் கியரிங் என்று முதலீடுகளுக்கு வழங்கப்படும் வரி சலுகைகள் நிறுத்தப்படுவதன் மூலம், மற்றும் பெரும் பணக்காரர் மற்றும் பெரும் நிறுவனங்கள் மீதான வரியை முறையாக பெறுவதன் மூலம் தாம் முன்வைத்துள்ள திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று லேபர் கட்சி சொல்கிறது. கெவின் ரட் பிரதமராக இருந்த காலத்தில் கனிமப் பொருட்களை நிலத்திலிருந்து எடுக்கும் சுரங்கங்களுக்கு மைனிங் ரிசோர்ஸ் ரெண்ட் டாக்ஸ் என்ற வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. மைனிங் டாக்ஸ் என்று பிரபலமாக அறியப்பட்ட இந்த வரி மூலம் $3 பில்லியன்களை ஈட்ட முடியும் என்று லேபர் அரசு முதலில் அறிவித்திருந்தது. பின்னர் அந்த தொகை $2 பில்லியன்கள் தான் என்று குறைத்து கொண்டது. ஆனால் உண்மையில் அறவிடப்பட்ட வரித்தொகை வெறும் $200 மில்லியன்கள் மட்டுமே. லிபரல் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் அந்த வரியை தள்ளுபடி செய்துவிட்டது. அதேபோல் லேபர் கட்சி கூறுவது போல் பெரு நிறுவனங்களிடமிருந்தும் பெரும் பணக்காரர்களிடமிருந்தும் அதிக வரி பெற முடியுமா என்று கேட்டதற்கு பால் கீட்டிங் அரசு அறிமுகப்படுத்திய ஆஃப்ஷோர் கேஸ் டாக்ஸ் என்ற வரி இன்றும் செயலில் உள்ளதை சுட்டிக்காட்டி தாம் அறிமுகப்படுத்திய மைனிங் டாக்ஸ் முழுமையாக செயலுக்கு வர முன்னரே அது நீக்கப்பட்டது என்று எமக்கு கூறிய ஜூலி ஓவன்ஸ் ஃப்ராங்கிங் கிரெடிட் ஏன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வாதித்தார்.
I'd dispute whether the minerals resource rent tax actually worked, because the gas one works perfectly fine. The offshore gas one, which was introduced by the Keating government, works really well. The one that we introduced was abolished before it had a chance to work. So I think your judgment is a little bit premature. In fact, when the commodity prices then dropped, a number of the mining companies were saying how sad they were that they didn't have it because they still paid royalties even though they weren't making a profit. But we have a number of tax loopholes in Australia at the moment that are unsustainable, and franking credits is one of them. We are the only country in the world, the only one in the world which does it, and it's costing the budget $6 billion a year, and we'll be up to $8 billion a year anytime soon. And the way franking credits works at the moment is that if you're retired and you own shares in a company, even if you don't pay tax personally, you get a refund. So other taxpayers actually pay you, even though you haven't paid any tax. It's completely unsustainable. So, you know, we make no apologies for our plans to make the changes.
ஆனால் முதலீடு செய்திருக்கும் ஓய்வு பெற்றவர்கள் தமது முதலீடுகளுக்காக இன்னொருவர் வரி செலுத்தியிருந்தால் அதை மீளப்பெறுவதில் எந்த தவறும் இல்லை, அதை நிறுத்துவது நியாயமற்ற செயல் என்று லிபரல் கட்சி வேட்பாளர் ஜான் அலெக்சாண்டர் கூறினார்.
To get rid of franking credits is just so unfair, because you've got to understand, if you've got your savings in super, the earnings on your savings is tax-free. If a third party has paid tax on your behalf and you needn't have paid it, surely it's your right to get that money back. And that's how this system developed. And to take that away is just, you know, we all say, yes, we want people to be self-funded, and then they're taking away this legitimate income of a retired person is so unfair.
இது SBS Tamil, நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலிய தேர்தல் சிறப்பு தொடரில் பொருளாதாரம் குறித்து கட்சிகளின் கொள்கைகள், திட்டங்கள், எதிர்கால பார்வை என்ன என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் நெகட்டிவ் கியரிங் என்று முதலீடுகளுக்கு வழங்கப்படும் வரி சலுகைகள் நிறுத்தப்படுவது தவறு என்பதை தமது முன்னெடுப்பில் நடந்த விசாரணையில் கண்டுபிடித்ததாகவும், வீடுகள் போன்ற சொத்துக்கள்தான் பொருளாதாரத்தின் அடித்தளம் என்று கூறும் ஜான் அலெக்சாண்டர், அவற்றில் மாற்றங்களை கொண்டு வருவது பொறுப்பற்ற செயல் என்றும் கூறினார்.
As for negative gearing to abolish that, I initiated and I chaired the inquiry into home ownership. We found some extraordinarily scary things. Scott Morrison as treasurer did something very, very good. He enforced APRA to maintain the 80% borrowing level. So you have to have 20% down to calm the investor. And he gave something to the home buyer by allowing them to access some super. It's incremental. The number one recommendation from all of those who were involved in the inquiry was you must never do anything to destabilize this market. The biggest asset class we have, $7.2 trillion. To get rid of negative gearing, you take 40% of the buyers off the market. Doesn't matter what you're selling, your house or your investment, you lose 40%. The market is going down at the moment. That would just be pouring, you know, fuel on a fire and crashing the market. It is reckless.
ஆனால் புதிதாக கட்டிடங்கள், வீடுகள் கட்டப்படுவதற்காகத்தான் நெகட்டிவ் கியரிங் என்ற வரிச்சலுகை வழங்கப்பட்டது என்றும், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், பழைய வீடுகளில் முதலீடு செய்பவர்களுக்கு வழங்கப்படும் வரிச்சலுகைதான் நிறுத்தப்படுகிறது என்பதை விளக்கினார் லேபர் கட்சியின் ஜூலி ஓவன்ஸ்.
Negative gearing was originally introduced in order to give a tax incentive for new buildings. So it was about increasing supply. But currently, vast majority of negative gearing is used for homes that already exist, right? So it doesn't contribute to supply at all. The changes we'll be making will grandfather anybody who's already negative geared. So anybody who currently has a negative geared property, it stays the same for them. But if after the 1st of January you want to buy a new property, you can negative gear it if it's a new build, but you can't negative gear it if it's an older property. So that means that we'll be using the tax incentive to drive investment in new builds, which increases supply.
ஆனால் பொருளாதாரம் என்பது வெறுமனே பணம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல என்று கூறுகிறார் மிச்சல் தொகுதியில் லேபர் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் இமானுவேல் செல்வராஜ்.
பொருளாதாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மணி மேனேஜ்மெண்ட், இட்ஸ் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் இட்ஸ் பீப்புள். இது வெரி கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ் பிட்வீன் லிபரல் அண்ட் லேபர்.
அவர் சொல்வதைப் போலவே இந்த தேர்தலில் போட்டியிடும் சிறு கட்சிகள் பலவும் சொல்கின்றன. பறவைகள் மற்றும் விலங்குகளின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் அனிமல் ஜஸ்டிஸ் பார்ட்டியின் பேங்க்ஸ் தொகுதி வேட்பாளர் அஞ்சலி தாக்கூர் ஆஸ்திரேலிய ஏற்றுமதியில் உயிர் விலங்குகளினால் கிடைக்கும் வருமானத்திலும் பன்மடங்கு வருமானம் தாவர பொருட்களிலிருந்து கிடைக்கிறது என்றும் அதற்கேற்ற மரியாதை அதற்கு வழங்கப்படவில்லை என்றும் அங்கலாய்க்கிறார்.
In 2016 to 2017, live export generated $1.7 billion in Australia. However, a plant-based export did a massive $13.5 billion. So actually, plant-based exportation has at least tenfold the potential for bringing income than live export.
ஆஸ்திரேலியாவின் உள்ளூர் பகுதிகளில் வாழ்பவர்கள் பலர் கால்நடை வளர்ப்பிலும் கோதுமை போன்ற தானியங்களிலும் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி என்று பெயர் வாங்கியுள்ள நேஷனல்ஸ் கட்சி ஆஸ்திரேலிய ஏற்றுமதியை நம்பித்தான் பொருளாதார கொள்கைகளை வகுத்துள்ளது. உள்ளூர் பகுதிகளில் வாழ்பவர்களை நம்பி இயங்குகின்ற இன்னொரு கட்சி ஷூட்டர்ஸ் ஃபிஷர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் பார்ட்டி. பெரும் கட்சிகளைப் போல அல்லாது தாம் வேளாண்மை, சமூகம் மற்றும் சுகாதார நலம் குறித்து கவனம் செலுத்துவதாக அந்த கட்சியின் பிரெண்டன் ஜான்ஸ் கூறினார்.
I'm sort of representing a group of people that feel like they've been disregarded by the major mainstream parties. The Shooters, Fishers and Farmers Party aren't a mob of redneck gun-toting yahoos. We have the genuine interest in agriculture and general community health.
அவர்கள் மட்டுமல்ல, கிளைவ் பாம தலைமையில் இயங்கும் யுனைடெட் ஆஸ்திரேலிய பார்ட்டியும் அதைத்தான் சொல்கிறது என்று சொல்லும் பரமட்டா தொகுதி வேட்பாளர் கணேஷ் லோக், யுனைடெட் ஆஸ்திரேலிய பார்ட்டி ஒன்றுதான் நாம் வாழும் வீட்டிற்கு மோட்கேஜ் எனப்படும் கடனுக்கான வட்டி வீதத்தையும் வரிப்பணம் கட்டும்போது செலவாக காட்ட கொள்கை வகுத்துள்ளதாக சொல்கிறார்.
We are the best party. We have the best economical policy for Australia. Now we want to invest the trillions of dollars which are tied up in the superannuation. No other party has that policy. Second thing, we want to make 20% less tax for the rural areas. You know, that will increase the investment in our rural areas. Right? Then the third policy is about the home loans tax deductible. You know, currently, you know, you have negative gearing, but the residential home loans, they are not tax deductible at the moment. Only our party is proposing that, that home loans, the residential home loans, the interest you pay will be tax deductible.
Taramatta Thugudi Labour Katchi Vatpalar Julie Owens, very endru varumpodu, பெரும் நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை தாங்கள் நிச்சயம் அறவிட்டே தீர்வோம் என்று கூறுகிறார்.
There are many, many companies at the moment at the big end of town that aren't paying tax at all. We won't be giving them massive tax cuts like the government will, and we will be working really hard to make sure they pay their fair share of tax.
கிரீன்ஸ் கட்சி பெரிதாக பொருளாதார கொள்கைகளை முன்வைக்கவில்லை. அவர்கள் முன்வைக்கும் செயற்திட்டங்களுக்கும் லேபர் கட்சி சொல்வதைப் போலவே பெரும் நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை தாங்கள் நிச்சயம் அறவிடப் போவதாக சொல்கிறார் கிரீன் செனட்டர் டாக்டர் மேரியின் ஃபரூக்.
We can do this. We can build future for all of us. And we can put billions of dollars back to public services by stopping multinationals from dodging their tax bill, by putting a super profit tax on oil, gas and mining giants, and by reversing big tax cuts to the super wealthy while our workers miss out. A strong economy is one that actually works for all of us and our planet, not just the big end of town.
நாட்டின் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றான பொருளாதாரம் குறித்து பல கட்சிகளின் கொள்கைகள் என்ன என்று இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலிய தேசிய பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு குறித்து கவனிக்க இருக்கிறோம். தொடரும் 5 நிகழ்ச்சிகளில் மேலும் பல கொள்கைகள் குறித்த பல்வேறு கட்சிகளின் பார்வைகளை உங்களுக்காக எடுத்து வருவோம்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.